நிறைய இடங்களை பார்த்தா ஆடு கோழிய கருப்பண சாமி கொடுப்பதும் மீ சாமியை கொடுப்பதும் இப்ப பாக்குறமல்ல, டிவியில கூட வந்தாச்சு. ஆக ஏழு கன்னிமார்களுக்கு பூஜை செய்ய போகும்போது பண்டிகளை எடுத்து அதை கொண்டு போய் சிறுகை சிறுகை அருளாடி கையை காலை கட்டி போட்டு ஈட்டி கொண்டு குத்தி எடுத்து அந்த பக்தி பரவசத்துல வாழைப்பழத்தை கொண்டு ரத்தத்தை உரிமை சாப்பிடு ஆயங்கள் அவங்க உணமெல்லாம் எதுல இருக்கும். பண்டி தீமைகளை நீக்கி உணவின் தன்மை இன்றைக்கு மனிதனா உருவாக்கிற நிலை அதுவேதான் இருக்கு. அதவே எதிர்த்து ஏழு கன்னிமார்கள் இந்த ஆறாவது அருவி ஏழாவது நிலையை செலவு மாறாக இந்த கண் அந்த சக்தியுடைய கலைகளை மற்றொரு அசுர உணர்வுகளை சேர்த்து அசுர சக்தியாக நிலை வருகின்றது. அவன் இறந்தால் இன்னொரு உடல்நிலையிலே பழிப்பீக்கு உணர்வு வரும், இறந்தால் நினைச்சு ஆவியாக மாற்றும். அவன் இடத்துல நீங்க எது சொன்னாலும் கேட்க மாட்டேன், இருக்கட்டு நான் பாக்குறேன். சில இடங்களில் இதே போல ஆவிகள் சேர்ந்தான், எத்தனை நீங்க என்னதான் சொன்னாலும் என்னதான் கோடாங்க எடுத்தாலும் இப்ப இந்த தியான வழிகள் சொன்னான் உடனே பாரு இவன் குலகாரன் என்னை என்னென்னமோ செய்கின்றான். இந்த தியானம் எடுத்த நண்பர்கள் ஒரு உடல் ஆவி இருந்தான் அனுசி இவன் குலகாரன் என்னை கொல்ல வருகின்றான் இவன் அசுத்தமானவன் என்ன நிறைவேற்ற அவனை கண்டவன ஓடும். ஆகவே நல்லதை கேட்காது தடுக்கும். இதே போல ஒரு உடலில் ஏற்படுத்தப்பட்ட உணர்வுகள் மனிதன் உருவாக்கப்பட்ட உணர்வுகள் இதே அலைகளாக மாற்றப்படும் போது இன்னொரு மனிதன் உடலுக்குள் சென்றதன் இதை மாற்றுகின்றது. இது நம்ம கண்ணிலே பார்க்கணும். இதே போல தீமையின் உணர்வு மாற்றி உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றி இன்று துருவ நட்சத்திரமா இருக்கும் உணர்வை நாம் நுகர்ந்தான் இந்த தீமையில் அடக்கி ஒளியின் தன்மை அறிவான இந்த உணர்வுகளை நாம் உடனே அதை சேர்க்க முடியும். ஆக இந்த உடல் இச்சைக்கு நாம் செயல்படும்போது எதன் உணர்வின் தன்மையோ அதன் வழிதான் நம் உயிர் உருமாற்றுகின்றது. மீண்டும் தரையை நிலைக்கு வந்து அசுர உணர்வு கொண்டு பிறனை காட்சி பிறருக்கு துன்புறுத்தும் உணர்வை கொண்டு வருகின்றது. மனிதன் எத்தனையோ தீமையிலிருந்து துன்புறுத்தும் நிலையிலிருந்து விடுபட்டு அதிலிருந்து தப்ப வேண்டும் என்ற உணர்வை சேர்த்து 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 இதே உயிர்தான் அதற்கு தக்க உறுப்புகளை உருவாக்கி நஞ்சினை நலமாக்கி சிந்தித்து செயல்படும் வலுவின் தன்மையை ஊற்றி அதிலேதான் எல்லாவற்றையும் அறிந்து தீமைகளை நீக்கும் அரு உணர்வை கொடுத்து தீமையை நீக்கும் உணர்வை நமக்குள் அது உருவாக்கி தீமை அகற்றின் உடலாக மாற்றிக்கொள்ளும். இதை வருகின்றதான் சிவனுக்கு ஓடினான் ஓம் என்ற பிரணவத்தை. ஆக தீமையை நீக்கும் உணர்வு ஆறாவது அறிவு கொண்டு இந்த உடலையும் நம் வயதுக்கு மாற்றிக்கொள்ளலாம். இல்லை என்றால் நுகர்ந்த உணர்வின் தன்மை உடல் மாறும், உணர்வின் தன்மை ஆறாவது இழக்கச் செய்யும், தெரியாத யூகூரும். ஆகவே நஞ்சின் தன்மையை மாற்றி இந்த உடலுக்கு பின் நஞ்சையே உணவாக உட்கொள்ளும். ஆக மிருக உடலை நம் உயிர் உருவாக்கிவிடும். இதை போன்ற நிலைகள் எல்லாம் இருந்து நாம் தப்புதல் எப்போதும் கோயில போய் இன்னைக்கு பக்தின்னு பார்த்தா எத்தனை பக்தி பரவசங்க. இதே போல சில இடங்களில் பார்த்தா நீ மாரியம்மன் வந்துருச்சுன்னு அனுசீரன் தீமை என்ற உணர்வு நடந்து நாம் எடுக்க வேண்டும் என்றால் மாரியம்மனை கொண்டாடும் போது எத்தனை ரகளைகள் நடக்கின்றது. பிரசரும் தீமையின் நிலைகள் நாம் நுகர்ந்து விட்டால் அது மாறி நமக்குள் அந்த நோயின் தாயாக மாறுகின்றது. பிறர் தவறு செய்யும் உணர்வை நுகர்ந்து விட்டால் அது மாறி நமக்குள் குற்றம் செய்பவனாக மாற்றுகின்றது மாரியம்மாள். ஆக மொத்தம் இந்த உணவின் தன்மை நாம் மாற்றி விடுவதற்கு அந்த அக்கினி குண்டம் வைத்திருக்கின்றோம். இந்த அக்னி குண்டம் எதற்காக வைத்தனர்? நாம் தீ மிதித்தல் என்ற நிலை பூ மிதித்தல் என்று இவர்கள் சொல்வார். அந்த தீ மிதித்தல் என்று உணர்வின் தன்மை நாம் இயக்கி நாம் இங்கேதான் இறங்க எண்ணுகின்றோமே தவிர இதையெல்லாம் தீமைகளை மாற்றியவன் துருவ நட்சத்திரம். அந்த உணர்வின் தன்மை தனக்குள் பெற்று என் வாழ்க்கையில் அறியாத இருள்கள் நீங்கப்பட்டு நாம் பார்க்கும் அனைவரும் அருளுறவு பெற வேண்டும் என்ற உணர்வினை மாரியம்மன் கோயிலுக்கு சந்தாக்கணும். இதை எடுத்து தீமைகளை நீக்க வேண்டும். என் ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து வாழ வேண்டும், என் குடும்பத்தில் ஒன்று சேர்த்து வாழும் தன்மை வேண்டும் என்று இந்த உணர்வுகளை மாரியம்மன் இப்படி எண்ணி அந்த அரு உணர்வை பார்த்து எங்கள் ஊர் மக்களுக்கெல்லாம் அந்த மகிழ்ச்சி நான் சக்தி பெற வேண்டும், எங்கள் ஒன்றுபட்டு வாழும் இந்த சக்தியின் தன்மையை பெற வேண்டும் என்று எண்ண வைக்கிற எத்தனை குடும்பத்தில் எல்லாம் நினைக்கிறீங்க. இதே மாதிரி கற்பனை சுவாமி இடத்துல இதே மாதிரி நாம் பிறருடைய தீமின் உணர்வும் போது அசுர குணங்கள் கொண்டு தாக்கும் உணர்ச்சி உறப்பும் போது அந்த உருவத்தை அமைக்கும் போது இந்த தீய உணர்விலிருந்து விடுபட வேண்டும், அருளை பெற வேண்டும், என் பார்வையில் அணுவிலே தீமைகள் நீங்கி மகிழ்ச்சியின் அலுவலகத்தில் வாழும் அந்த அருள் சக்தி பெற வேண்டும் என்று உணர்வுகளை நாம் எண்ணிதல் வேண்டும். ஏனென்றால் எதன் உணர்வை நாம் நுகர்கின்றோமோ இது மாற்றி அமைப்பதற்கு என்ன வழி என்பதற்குத்தான் இந்த ஆலயங்களை அமைத்தோம். இப்ப நாம் ஆலயங்களை எந்த ஆலயம் வேண்டாந்து ஆட்டை கொடுத்து கோழியை கொடுத்து வரம் கேட்டு அதில் இப்ப ரொம்ப மெரியாய் போச்சு எனக்கு ஆயுஷும் செல்வம் வேண்டும் என்றால் மனிதனையே நரபலி கொடுக்கும் நிலை இன்று நடக்கின்றது. ஆக அவனை கொள்ளுகிறோம் என்று அல்ல, கொடுத்தால் எனக்கு செல்வம் வரும், இந்த செல்வம் வந்து இவன் எத்தனை நாள் வாழ்வான் என்று அவனுக்கே புரியல. இப்ப சில காலங்களில் நீ எடுத்துக்கொண்டால் கிறிஸ்து மதம் என்று சொன்னாலும் கூட அவர்கள் வளர்ந்த காலங்களில் பாலங்களை அமைக்கப்படும் போது இதற்கு வலு சேர்க்க வேண்டும் என்றால் குழந்தைகளை செய்து ஒவ்வொரு பாலத்தை கண்களுக்கும் உடம்பிலாம் இருப்பதற்காக நரபலி கொடுப்பார். இன்றும் உண்டு அது மேல. ஆக இதை போல நாம் இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு எல்லாம் தான் நன்மை செய்தாங்க. கிறிஸ்து மதத்தை சேர்ந்தவர்கள்லாம் ஒரு வீடு கட்டியாச்சுன்னா அதை ஆட்ட பலியிட்டு தான் அந்த வீட்டுக்கு போகிறதுங்க. என்ன பலியிலிருந்து எனக்கு தீமையிலிருந்து விடுபடுவதற்காண்டி துர்தேவதைக்காண்டி இதை கொடுக்கின்றேன் என்று அதை செய்ய. இப்ப நாமும் அதை தான் செய்யணும். அதாவது வீடு கட்டினேன் அந்த கட்டினவளுக்கு இல்லாத ஒண்ணு அந்த அவங்களுக்கு ஒரு ஆட்டை கொடுத்து அது பலியை கொடுத்து நான் வீட்டுக்குள்ள போகணும். இப்படித்தான் தவறு உணர்வுகளை நமக்கு வளர்க்கின்றமே தவிர ஞானிகள் காட்டிய அருளையும் அந்த அருமணம் நம் வீட்டுக்குள் படர வேண்டும். மனித உணர்வுக்குள் எடுத்துக்கொண்ட உணர்வு அந்த வீட்டுக்குள் நம்ம இந்த எல்லோரும் சேர்த்து இந்த உணர்வுகளை பரிவாக்கப்படும் போது மனிதனால் அந்த துரு நட்சத்திரத்தை பெற வேண்டும் என்று ஏங்கி அந்த வீட்டுக்குள் இது பரவ செய்யும் இது உணர்வெல்லாம் அங்க படர்கின்றது. ஆக அந்த வீட்டுக்குள் புது கட்டடமா இருந்தாலும் தொழிற்சீகர் உணர்வுகளும் பல விதமான உணர்வுகள் பார்த்து அந்த பதிவாகிறது. அந்த பதிவின் தன்மை வளர்ந்துடாது மக்கள் உணர்வின் தன்மை இந்த துரு நட்சத்திரத்தின் உணர்வு எடுத்து அந்த வீட்டுக்குள் பரப்ப செய்ய வேண்டும். அப்படி பரவ செய்யப்படும்போது அந்த தீமையை காட்டும் அந்த நன்மை உணர்வு உணர்வு பருவாக்கப்படும்போது அந்த நினைவாற்றல் நமக்குள் வந்து கொண்டிருக்கும். ஆக உயர்ந்த ஞானங்கள் வருவதற்காக வந்து மக்கள் மத்தியிலே பதிவு செய்து அந்த உணர்வின் தன்மை நாம் எப்படி கவர்வது, தீமை புகாது தடுக்கும் நிலை என்ன என்பதற்காக தான் இப்படி செய்தார். இப்ப நாம் நினைக்கிறோம் அதைப்படி செய்வதில்லை. கண ஓமங்களை செய்துவிட்டால் இது வந்துவிடும் என்று நாம் எண்ணுகின்றோம். ஆக இந்த புகை மண்டலங்களை கூட்டி இந்த மந்திரங்களை செய்ய போகும்போது நமக்குள் வருகின்றது. எந்த வீட்டிற்காக இதை செய்கிறோமோ இதே உணர்வின் தன்மை மீண்டும் மந்திரத்தால் ஜெபிக்கப்படும் இந்த ஆன்மா அந்த கைவெளியில் தான் சொல்லுகின்றது. இதே போல மனிதனுக்கு உணர்வுக்குள் வந்த பின் இதை மாற்றி மாற்றி மீண்டும் பிறவின் தன்மை எழுப்பதற்கு இதைத்தான் நாம் கொண்டிருக்கோம். அதே சமயத்தில் அந்த துரு நட்சத்திரத்தின் உணர்வை நாம் பெறப்போகும்போது நமக்குள் இருளை நீக்கி உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றி இதை பெருக்கப்படும் போது எதன் உணர்வு நாம் வளர்த்தமோ இந்த உயிர் அங்கே அழைத்து செல்கின்றது. நான் வீட்டை கட்டியும் இதெல்லாம் செய்தேன், எனக்கு பால்கள் இப்படி வந்து கண் திசை பட்டு விட்டாரு இதை சொன்னோன்னா அதுக்காக வேண்டி வீட்டில் விகாரமான கண் திசை படாமல் இருக்கிறதுக்காக ஒரு விகாரமான பொம்மை எடுத்து பார்த்த உடனே சொல்லிட்டு நாக்கு துருக்கிட்டு இது பார்த்த உடனே கண் திசை மாறி வந்து நீங்க அதை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தோன்றுகின்றது, அந்த வெறுப்பு உணர்வு நம்ம கல்ல இந்த உணர்வின் தன்மை இதே உணர்வுடன் வீட்டுக்குள்ள போன என்ன இந்த வெறுப்பின் உணர்ச்சியில் எல்லாரும் வரப்போகும்போது அங்கே வெறுப்பின் உணர்வு புது வீடு கட்டி போனோன்னு இதெல்லாம் அதிகமாக பார்த்த உடனே இங்கே இனம் புரியாமல் இந்த உணர்வு பதிக்கத்துன்னு வீட்டுக்குள்ளே போன சண்டை ஒருத்தர் ஒருத்தர் வெறுப்பு கோபத்தின் தன்மை அதிகமாக புதிய வீட்டுக்குள்ளே போய் பாருங்க இவன் போட்ட அந்த கந்திசு பொம்மையை எல்லாரும் என்ன இந்த மாதிரி அதாவது தீயாலைகளை பரப்பு என்று தான் சொல்லும். அங்கே உச்சி நிலைகளை எடுத்துக்கொண்ட பின் நம்ம வீடு வருவோரெல்லாம் நலம் பெற வேண்டும் அவர்கள் வாழ்க்கையை நல்ல வளம் பெற வேண்டும் என்று படித்தால் என்ன உணர்வு வரும், அந்த தீமையான உணர்வின் தன்மை பார்த்த பின் நம்ம உடல்ல என்ன வரும், நாங்கள் சில வீட்டுகள்ல இந்த தீய பொம்மைகளை போட்டு வச்சு பார்த்தோம் கந்திசு பொம்மை அதுக்குன்னு சொல்லி முந்தி ஆட்டா இருப்பாங்க இப்ப பூசணி காய்கறி எல்லாம் சேர்த்து அந்த அந்த அறுக்கிறவனுக்கு காசை கொடுத்து அந்த செவப்பு சடை உள்ள போட்டு அறுக்கல இது இந்த பாவத்தை போக்குறாங்க. இதெல்லாம் சாங்கிய சாசனம். மனிதனுக்குள் உண்டான தீமையின் உணர்வை மாற்றுதல் வேண்டும். இது எல்லாம் நம்ம ஞான வழி அன்பர்கள் ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஞானத்தை போதித்து பழகுதல் வேண்டும். ஆக இந்த உணர்வுகளை எழுப்பி சொல்லுதல் வேண்டும். ஆக நம் வீடு வருவோரெல்லாம் அந்த உயர்ந்த நிலையில பெறும் நான் என்ன செய்யும், நாம் எந்த வீடு போனாலும் இந்த மகிழ்ச்சி நான் சக்திப்பட வேண்டும், இந்த குடும்பத்தில் உள்ளவர்களும் நல்வழி வாழ வேண்டும் நல்நிலை பெற வேண்டும் என்று உணர்வை நாம் பரப்பிப்பட வேண்டும். ஆக எதன் உணர்வை நாம் எடுக்கணும் இந்த உணர்வுகளை இங்கே படர்கின்றது. இந்த உதாரணமாக இந்த மிருகங்கள் அது உணவாக உடுத்துக்கொண்ட உணர்வின் தன்மை கொண்டு அதன் செயலாக்கத்தில் இழந்த பின் அது எதன் வலுப்பெற்றதோ அது மண்ணுடமைக்கு பாறையாக மாறுகின்றது. ஆக அதிலிருந்து உணர்வலைகள் அந்த அலைகள் மாறுவதை விஞ்ஞான அறிவில் அது கண்டுகொள்கின்றார். விஞ்ஞான அறிவால் அது கண்டுகொண்ட பின் என்ன நடக்கின்றது, அந்த இடத்துல போய் தோன்றான் எலும்பு சேதமாகாதபடி புருஷ வச்சு தேடிட்டு அந்த உருவத்தை அந்த எலும்பு சேதமாகாதபடி தோன்றி அதை எடுக்கிறார். அதை எடுத்துக்கொண்ட பின் அதனுடைய அணுக்கருகளை இது எப்படி உருவானது எப்படி இறந்தது எதன் உணர்வை எடுத்துக்கொண்டது எப்படி ரூபமானது என்ற நிலையில் அந்த டைனசந்த எலும்புகளை எடுத்து வந்து அதோட மரபணுகளை உருவாக்குகின்றன. மரபணுகளை உருவாக்கப்பட்டு மற்ற உயிரினங்கள் சேர்க்கப்பட்டு இதே உணர்வின் தன்மை அந்த அணுக்களை மீண்டும் உருவாக்கும் தன்மை கொண்டாடுகின்றன. விஞ்ஞானி நிரூபிக்கின்றான். ஆனால் மெஞ்ஞானி காட்டிய நிலைகள் என்ன? இந்த மனிதனின் வாழ்க்கையில் எந்த வேதனைப்படும் உணர்வு இந்த ரூபங்களை மாற்றிவிடுகின்றன. அடிக்கடி இன்னைக்கு சாதாரணமாக நம்ம வீட்டில் மாட்டை வளர்க்கின்றோம், அதற்கு இறையை கொடுக்கின்றோம். இந்த மாடோ அந்த வளர்ப்பொரு உணர்வில் அது சரிவு கொள்ளுகின்றது. அது ஏக்கமாக பசியா இருக்கும்போது கட்டி கூப்பிடுகின்றது. அந்த கூப்பிட்டப்பின் கூப்பிடுகின்ற நான் உணர்வுடன் கொண்டு போய் இதான் நான் கொண்டுட்டேன் அப்படின்னு சொன்னா கேட்டு தலையாட்டுகின்றது. ஆக இந்த உணர்வின் தன்மை இது உடலுக்குள்ளே பரவுகின்றது. ஆக அதை பாசமாக நாம் வளர்த்தாலும் அந்த மாடு இறக்கும்போது என்ன ஆகுது? யார் பரிவா வளர்த்தாலும் அந்த உடலுக்குள் வரும். இந்த உடலுக்குள் வந்தாலும் மனிதனாக பிறக்கும் அந்த சக்தி வருகின்றது. ஆக இந்த இயற்கை நீதிகள் எப்படி வருகின்றன இதையும் காட்டணும். ஒரு சமயம் நான் மங்களூர்ல இருக்க போகும்போது, நான் மங்களூர்ல இருக்கிறேன், அந்த மங்களூர்ல இருக்க போகும்போது ஒரு கிளவியம்மா ஒரு நாயை வளர்க்கு. அந்த நாய் என்ன செய்யல, அந்த அம்மா சொல்றதுதான் கேட்கும். நான் அந்த புதுசா போனேன், என்ன உரிமை இந்த அம்மா ஆடுறா நீ கடிகாரம் ஒரு தரம் சொல்லு. நான் போன உடனே ஆளை பார்த்தோன்னு பேசாம பங்கிப்பட்டு வேற யாராவது புதுசா வந்து அந்த அம்மா சத்தோடையே நம்ம ஆள் விட்டுறாங்க. அதை யாரும் கேட்டப்பறம் முன்னாள் நின்றுகள் அதை கேட்டு விசாரிக்கலாம், யாரும் விடாது. அந்த அம்மா வயசான அம்மா, ஆனால் அது இருக்கிற வரையிலும் என்ன செய்யுது, ரெண்டு நாளைக்கு ஊருக்கு போன நான் ஊருக்கு போயிட்டு வரேன் நீ கஞ்செல்லாம் சாப்பிடுங்க. அந்த ரெண்டு நாளைக்கு மேல போயாச்சு, மூணாம் நாள் ஆச்சுன்னா சாப்பிடுறது யார் போட்டாலும் சாப்பிடுறது. அப்படி இந்த லெட்டர் போட்டு நாய் சாப்பிடலைங்கன்னா வேகமா வரும் அந்த அம்மா. நடந்த நிகழ்ச்சி அப்படி என்ன செய்யணும், இந்த வீட்டுக்குள்ளக சண்டை வந்துருச்சு. ஏன்னா இங்க இருந்து ஒரு இதுகளை சொன்னோன்னு இதையெல்லாம் இங்கே நான் இங்க நம்ம கோயம்புத்தூரே போயிடணும்னு போயிடுச்சு. போன ஒண்ணு என்ன ஆகி போச்சு, இந்த நாய் ஒரு ஆகாரமும் எடுக்கல. ஒரு ஆகாரம் எடுக்காதபடி பட்டினாலுக்கு யாராவது கூப்பிட்டு சொல்றாங்க. நான் அடிக்கடி போனேன் நீ சாப்பிடறா சாப்பிடுங்க பேசாம குறுகி படுத்திட்டு. அந்த குறுகி படுத்தி இருந்த உடனே அதே லெட்டர் அந்த அம்மா எழுத சொல்லி படிச்சு காட்டுறாங்க. ரெண்டு நாளைக்கு நான் இங்க இருக்கிறேன், அப்புறம் வந்து நீ சாப்பிட்டு அப்படிங்கிற இருந்தாலும் என்ன அப்படி பாக்குது என்னன்னு சாப்பிடவே இல்லை. அப்புறம் அந்த அம்மா அவசரமா கூப்பிட்டு வந்து இது பண்ணப்ப அன்னைக்கு சாப்பிடுச்சு. அப்புறம் திருப்பி அந்த அம்மா ஊருக்கானவரப்ப சாப்பிடுது. அப்போ தன் விசுவாசித்து நிலைகள் கொண்டு சாப்பிடாமல் எப்படி இருக்குங்க? இப்ப அந்த நாய் இறந்தவனே யாருக்கு போகுது? அந்த அம்மா உடல்ல தான் போகும். அந்த உணவின் தன்மை கருவாகி போய் அந்த அம்மா இறந்தான், அவருடன் யார் பத்தா இருக்கிறவங்களும் அந்த உடல்கள் இந்த ஆன்மா செய் அங்கு போனவனும் மனிதனா உருவாகும் தன்மை கருவுகள் வருகின்றன. இப்ப நாம் நினைச்சுறேன், என் மேல யாராவது பத்தா இருந்தானோ, நான் எந்த நோயோடு இறந்தானோ இறந்தாங்கன்னா இப்ப நான் சாமியா இருக்கிறேன், இதுக்கு முன்னாடி எத்தனையோ தப்பு பண்ணிருப்பேன், இந்த உணர்வு என் உடலோடனும் சேர்ந்து வரும். ஆகவே இந்த சாமியின் தன்மை எண்ணிக்கிட்டு இருந்த என்ன செய்யும், உங்க உடலுக்குள்ளதான் நான் வருவேன். ஆனா இந்த அற்புதங்கள்லாம் நீங்களே செய்யலாம். எது இந்த அற்புதம் எல்லாம் நீங்களே உங்க உடல் இருந்து செய்யப்படும். ஆக சாமிகிட்ட நான் மண்மனு எனக்கு நிறைய சக்தி கொடுத்துருக்காரு அப்படின்னு நீங்க பேசலாம். ஆனா என்ன எங்க எழுக்கிறீங்க தெரியுமா, இன்னும் பிறவிக்குதான் எழுக்கிறீங்க. ஆக மொத்தம் இதே போல இருக்க போகும்போது நீங்க எப்படி மாத்தணும், இந்த உடல் இருந்து நாம் அறிவை அறிந்தோம். அப்ப இந்த சாமி இந்த உடலை விட்டு பிரிந்து சென்றேன், நாம இந்த சப்தரிஷி மண்டலத்தோட இணைந்து உடல் வரும் உணர்வுங்க வரேன். இப்ப அதனால நம்ம கந்தசாமி ஐயா அவங்க என்ன செய்யறாங்க தெரியுமா, எனக்கு ஒண்ணுமே இல்லை, நான் எங்க போறேன், ஹரித்வாருக்கு போய் எனக்கு நீ சாப்பாடுல சபாவனம் வந்தேன் 3000-3000 ரூபா கொடுக்க வேண்டியிருக்கும், அதனால ஹரித்வார் போறோங்கிறேன். எவ்வளவு நாள் அவங்க வீட்டுல இருந்து சென்னையில சொல்லி எல்லாம் கேட்டவர் அவர் எதுல இருக்கிறாரு கேட்டாங்க சொல்றாருங்க. நான் தபாவன் வந்து மாசம் 3000 ரூபா நாங்க புருஷ மாட்டா ரெண்டு பேரும் அடுத்த போய் நான் போற சோத்தை சாப்பிட்டு நாங்க இருக்கேங்கிறேன். இப்ப எங்க வருது அந்த சோத்தை சாப்பிட்டு இந்த உடனே இருக்கலாம். அவர் எண்ணங்கள் என்ன, இந்த பாவி பசை இந்த மாதிரி பண்ணாங்க, அவன் இந்த மாதிரி சொன்னபடி கேட்கல, இவன் இந்த மாதிரி சொன்னபடி கேட்கல, இந்த உணர்லாம் வளர்த்தப்பன்னு இது மேல யார் வெறுப்பாருங்களோ தர்றன்னு அங்க போய் உருவிட்டாலும் இந்த உடலுக்குள் என்ன செய்யறது, அந்த உணர்ச்சி இயக்கி அவரை அதுக்கு உண்டான தொல்லைகளை கொடுக்க முடியும், வேற ஏதாவது செய்ய முடியுமா? ஏன் சாமி, அப்ப நீங்க இந்த மாதிரி போயிட்டா என்ன செய்வீங்க, நன்மை செய்யறீங்களா? அப்ப நாம் இவ்வளவு தூரம் தெரிந்திருந்தும் நமது நிலைகள் என்ன செய்யணும், எல்லோருக்கும் இன்பரும் உணர்வுகள் வர வேண்டும், அருணர்வு பெறும் அந்த தகுதி வர வேண்டும் என்ற உணர்வை நீங்க எடுத்துக்கொள்ளும். ஆனா அவங்க பட்ட வேதனை உங்களுக்குள் விளையாது. என்னென்றால் இதே மாதிரி ஒவ்வொரு குடும்பத்திலும் சந்தர்ப்பத்தால் எத்தனையோ நிலைகள் விளையாடுகின்றது. உடலுக்கு பின் நிலை என்ற நிலையை சிந்திப்பதில் உடல் பற்றே அதிகமாகின்ற தன்மை உயிர் பற்று யாருக்குமே வருவதில்லை. நாம் சேர்த்துக்கொண்டு உணர்தாம உயிர் நமக்குள்ள உயிர் எப்படி ஒளியாக இருக்கணும்னு அறிவின் தமிழ் நான் தெளிவாகவும் இவர்களை யாராவது என்றாங்களான இல்லை. அது என்ன வேண்டும், நாம் உடல் எத்தனை காலம் இருக்கிறோம், இதான் கீதையிலே நீ எதை எண்ணுகின்றாய் எதுவாகின்றாய். நம்முடைய உணர்வு இப்படி எல்லாம் செய்து தன் போறாரு, ஆனா எல்லாத்தையுமே நாம் அப்படி செய்தான், இவன் இப்படி செய்தான், என்ன இப்படி செய்தான், நிறைய இப்படி செய்யறான், பேனை இப்படி பண்ண, என்ன வாழ்க்கை போ அப்படின்னு பண்ண, யாருடைய எண்ணம் எல்லாம் இங்க வளர்க்குறீங்க, இதைத்தான் நம்ம வளர்க்க முடியும். பின்ன எங்க வர்றீங்க, யாரோட உணர்வு அதிகமாக வளர்க்குறீங்களோ அவங்க இந்த உடல் தானே, இந்த மாதிரி தாத்தா அந்த உடலை விட்டு பிரிஞ்சிட்டான்னு அவன் என்னன்னா ஆங்க தாத்தா போயிட்டாரு போகல வாங்கிட்டுதான் வந்துட்டேன்னு. அப்ப நம்ம எங்க போறோம், மீண்டும் இந்த சிறையிட்டாங்க, நம்ம தப்பிச்சோமா இல்லை. ஆக நாம் எதை எண்ணணும், அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரவர்கள் எனக்குள் பெறணும், அவங்க அறியாதீர்கள் நீங்கணும், அவர்கள் பொருள் அறிந்து செயல்படும் தன்மை பெறணும், அந்த அருள்வழி வாழ வேண்டும் என்று உணர வேண்டும், அந்த பற்று உங்களுக்கு வருமா. ஆக அந்த அருளை பற்றுறீங்க, இருளை போக்குறீங்க, ஆக பற்று எதிலே வருகின்றது. இப்படித்தான் நம்ம வாழ்க்கையினுடைய நிலை வரப்போகும்போது, நாம் உடல் பற்று தான் அதிகமாக நேசிக்கின்றமே வரை எனக்கு தொழில் வந்தா நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம், தொழிலெல்லாம் வந்தவர் பண்ணு கொடுத்த கடங்காரம் கொடுக்கல பாரு அப்படின்னு சொல்லி அவன் மேல வெறுப்பு வரும். யாரு தொழில்பட்டு வந்து நல்லா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறோம், அவன் பாரு கொடுக்கல பாரு இந்த மாதிரி சொல்லி பண்ண, எவ்வளவு தூரம் சொல்லி பார்த்தா கிடைக்கல, இப்படியே அவன் நம்மளை ஏமாத்தி அந்த வேதனை தான் நம்ம கொடுவாரு. அவனுக்கு வரணும்னு நினைக்கிறமான இல்லை, இந்த பாரு நம்மளை ஏமாத்திக்கினவன் தான் உருப்படுவானா, இந்த உணர்வு தான் நாம் தோன்றுவாரு நம்ம சொல்றேன் இந்த அதெல்லாம் கேட்ட அவன் கேட்கல அப்படி இந்த உணர்வு வரும்போது என்ன நடக்கின்றது, அவனை எண்ணி நமக்குள் செய்ய உணர்வு, இதே உணர்வு எண்ணி அங்க பார்க்கப்படும் என்ன செய்யுது, ஓம் நம சிவாய சிவாய நம ஓம், அவன் உடல்ல விளைந்த உணர்வு மீண்டும் அங்கேதான் போய் சேருகிறது. ஆக நம்மளுக்கு ஒருவருக்கு ஒருவர் பிரிந்த பாடல், எதன் உணர்வு அவனுக்குள் தெளிவான உறவு வர வேண்டும், தெளிவான நிலையை வாழ்க்கை வர வேண்டும், அவனுக்கும் வர வேண்டும், அவை பெறும் உணர்வு வர வேண்டும், அவரிடம் வாங்குவோர் எல்லாம் நலம் பெற வேண்டும் என்று நீங்க சொல்லி பாருங்க, அங்கே வளர்ச்சி வரும். அப்ப அவன் வந்து ஒண்ணு கொண்டு போய் கொடுக்க நேரம், நாம ஒரு கடன் போறது காசு இல்லை, அடங்க ஏன்ப்பா காசு இல்லைங்கிற ஒன்று காசு நிறையா வருது, நீ சொல்லி பாருங்க. இதே மாதிரி உங்க குடும்பத்திலேயே அனுபவப்பட்டிருக்கிறீங்க, யார்கிட்ட வாங்கலன்னு சரக்கு கொண்டு போய் கொடுத்து காசு வந்தோன்னு வந்துருக்கும், இதே நிலையில வரப்போகும்போது அதை நாம தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா, வரலேன்னா வந்தா சந்தோஷம், வரலேன்னா நிச்சய சங்கடம், இந்த சங்கடமான உணர்வு ஒரு போகும்போது செயலற்றதாக மாற்றுகின்றோம், அதே உணர்வு நமக்கு நோயாக மாறுகின்றது, இதெல்லாம் எதில வருகின்றது. ஆக மனிதனின் வாழ்க்கையில் இந்த உடல் பற்றி வருகின்றது, ஆக இந்த உயிர் பற்றி அறிந்துவிடுங்க, நாம் நுகர்வு உணர்வை உருவாக்கிவிடுவான் என்ற நிலையை நாம் மறந்து இருக்கின்றோம். அதனால் இதெல்லாம் நீங்கள் ஞான வழி அன்பர்கள், நாம் தவறிப்பு எண்ணினாலும் இந்த உணர்வு நமக்குள் உருவாக்கி விடுங்க, மீண்டும் பிறவி நிலைக்கு வரும், அந்த பிறவி நிலை வராதபடி தடுக்க வேண்டும் என்றால் அந்த துருவ நட்சத்திரத்தை நீங்கள் பெற்றே ஆக வேண்டும் என்று கட்டாயப்படுத்துங்கள், தப்பு இல்லை, அந்த உணர்வை ஆழமாக ஊண்டுங்கள், அந்த நினைவை தூண்டுங்கள், அப்ப நீங்களும் அதை பெறுகின்றீர்கள், அவர்களும் தடை செய்கின்றீர்கள். ஆக இதே போல தொழில் நெசம்னு ஏன் நெசம் ஆகுது, நீ நல்லா தான் வர்றீங்க, நல்ல முறையில் வளரும், நீங்க இதை மாதிரி செய்யுங்க, நீங்க ஊக்கத்தை கொடுங்க, இதன் வழி நீங்கள் எண்ணுங்கள் என்று தொழில் நெசம் வராது. இப்போ உங்களுடைய வாக்கு உங்களுக்கு வேலை செய்ய தொடங்கினா அவங்க என்ன, நீங்க அன்னைக்கு சொன்னப்பா நல்லா இருக்குன்னு உங்க சந்தோஷத்தை ஒட்டு. ஆக இந்த உணர்வு அவருக்கு சோர்வடையும் போது தூண்டுதல் வேண்டும், அந்த தூண்டுதல் உணர்வு நீங்க வளர்த்து கொண்டது நீங்கள் பிரார்த்தனை வேணும், இந்த துணை நட்சத்திரத்தின் பேரர்களை பெற வேண்டும் என்று அவருடைய தீய உணர்வு உங்க வராது முதல்ல தடுத்து பழகுதல் வேண்டும். அந்த பழகிப்பு நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அவர்களுக்கு இந்த துருவ நட்சத்திரத்தின் பேரழி பெற வேண்டும், சிந்தித்து செயல்படும் தன்மை பெற வேண்டும், அவர்கள் வாடிக்கையாளர்கள் பெருக வேண்டும், அவரிடம் வாங்குவோர் அனைவரும் நலம் பெற வேண்டும் என்ற இந்த உணர்வை நீங்கள் சொல்லி அவர்களுக்கு நீங்கள் செய்ய நல்லா இருப்பீங்கன்னு. இந்த உணர்வு விளைந்த வித்து அங்கே உருவாகி எப்படி ஒரு கம்ப்யூட்டர் எலக்ட்ரிக் எலக்ட்ரான் என்ற நிலையில் ஒரு சாதாரண பொம்மைக்கு எலக்ட்ரிக் எலக்ட்ரான் என்ற உணர்வு இயக்கப்பட்டு அந்த எந்த மனிதனை இயக்குகின்றனோ, ஏன் அந்த மனிதனை நீங்கள் இயக்கலாம் இல்லை, கோபப்படும் தான் இந்த உணர்வு என்ன செய்யுது, இருக்கிட்ட அவனை பார்க்கிறேன் உணர்வு நமக்கு இயக்குது அல்லவா. ஆகவே இதெல்லாம் வெந்த அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க, அந்த உணர்வு என்ன வேலை செய்யும், இதே தீமையிலே நீக்கும் உங்க உணர்வு அங்க வேலை செய்யும், அவருக்கு இருக்கக்கூடிய வேதனை என்ற கஷ்டம் என்று உங்களை வராது தடுக்கும், பெரும் அணையாக மாறுங்க. இப்படி நான் மனிதன் வாழ்க்கை நான் வாழ்ந்தோம் என்றால் பிறருக்கு நாம் உதவி செய்யலாம், ஆனால் பிறருடைய அவங்க வலுவான உணர்வு நம்ம இயக்காம தடுத்துக் கொள்ள, இது மனிதன் வாழ்க்கையை செயல்படுத்த வேண்டும். இதைத்தான் ஆலயங்களை உருவாக்கி நல்ல உணர்வை உணர்வுள் சேர்த்து இந்த ஆலயம் வருவரெல்லாம் அவன் குடும்பம் நல்லா இருக்கணும், தொழில் நல்லா இருக்கணும், ஒன்றுபட்டு வாழணும், என் குழந்தை நல்லவனா இருக்கணும், அவன் மேல ஒரு தடவை சரியா படிக்கல என்ன இருக்கணும், இந்த மாதிரி படிக்கிறீங்க இத்தனை செலவழிச்சனே என்று அடிக்கடி எண்ணும் போது இதே உணர்வு தாக்கப்பட்டு அவன் நினைவிளக்க செய்து கல்வியில் மீண்டும் மக்களாதான் மாறுவான தருவான். ஆனால் இதே போல் அவன் கல்வி ஞானம் பெற வேண்டும், கருத்தறிந்து செயல்படும் பெற வேண்டும், உலக ஞானம் பெற வேண்டும், உலகை காற்றின் மறுஞான வேண்டும். இதே தாய் அவனை பற்றி சொல்லட்டும், அந்த உணர்வு நீ அதை பெறுவாய் என்று ஒரு தரம் பதிவு, இது உணர்வு இயக்கி நல்லவனாக மாற்றணும். எனக்கு இப்படி சொன்னதை கேட்க மாட்டேங்கிறான், வர்றவங்கிட்ட சொல்லுவோம் சொன்னபடி கேட்க மாட்டேங்கிறான், கேட்க மாட்டேங்கிறான். இந்த உணர்வெல்லாம் நினைச்சது அவனை தீயவனாக மாற்றி விடுகின்றன, நல்லவனாக மாற்றுகின்றமா? ஆனால் நியாயப்படுத்தன் தான் சொன்ன இப்படி எல்லாம் சொன்ன கேட்கல, ஆனால் இந்த உணர்வின் தன்மை பெறுகின்றான். அந்த நிலையில் அவனை குற்றவாளி ஆக்கி குற்றத்தின் உணர்வை நமக்குள் வளர்த்து அதே உணர்வு அவன் உடலை தான் பழகிச்சுங்க. அவனும் சிறந்த வழி இல்லை, அவன் உணர்வு நமக்குள் வந்தால் அதே உணர்வு தான் நமக்குள் பேசுகிறான். ஆனால் அவனால் எண்ணும் போது வேதனை என்ற உணர்வாகுது, அதை என்ன என்ன நமக்குள் கைகால் படத்தில் வந்தே தெரியும். நாம் பழக்கத்தை இதை போன்ற நிலைகள்லேருந்து நாம் மீளணுமா இல்லையா? அப்போ நான் ஞான வழி அன்பர்கள் நீங்கள் என்ன கோயிலுக்கு போனால் இந்த மாதிரி இருக்கணும், அம்மா அப்பாவுடைய இருக்கணும், தொழிலில் நஷ்டமானால் நீங்கள் எப்படி செய்யணும் வழிகாட்ட வேண்டும். ஆக அவங்களுடைய உணர்வுகளை கஷ்டமாய் கேட்டுக்கொண்டா நட்பன் நிலை என்ன சாமி கிட்ட சொல்றேன், நீங்க சொன்னா எப்படி இருக்கணும், சாமி எங்கேயோ இருக்கா, சாமி கிட்ட சொல்லி எல்லாம் கஷ்டத்தில் நிவர்த்திக்கிற மாதிராக நீங்க இந்த உணர்வின் தன்மை ஞானத்தை விட்டு உங்களுக்கு நிச்சயம் இது நடக்கும், நீங்க சொல்லி பாருங்க நடக்குதா இல்லையான்னு பார்க்கலாம், நீங்க செய்து பாருங்க. அந்த உணர்வு உங்களால முடியும், அந்த தன்னம்பிக்கை எதை உருவாக்கும் உணர்வு ஒளி அவங்களை காக்கும் உங்களையும் காக்கும். இந்த உணர்வு நாம் உலக நிலைகளையும் மனிதனான ஆறாவது அறிவு கொண்ட நாம் இப்படி இயங்கி பழக வேண்டும். நான் சாமி செய்வாங்க, ஞாமியார் செய்வாங்க, ஜோசியம் செய்யும், ஜாதகம் செய்யும், இந்த நம்பிக்கையிலேயே மக்கள் வளர்ந்திருக்க அவங்களெல்லாம் நாம் திரிந்து வாழச்சுகிறது என்று. ஏனென்றால் இந்த உணர்வின் தன்மை இன்று உலக மக்களையே கொள்ளையடித்து அழித்து கொள்ளும் தன்மை, பணத்தை பறித்து செல்லும் உணர்வு வருகின்றது. இந்த பய உணர்வு வரப்போகும்போது செயலற்ற நிலை தேடி செல்வத்தை காக்க முடியாத நிலை தவிக்கின்றது. அதே சமயத்தில் தீவிரவாதம் என்ற நிலையில் வீட்டுக்குள்ளும் புகுந்து விட்டது. அண்ணன் நம்பிகள் வந்து சொன்னபடி கேட்க மாட்டேன், அவனுக்கு எங்க அம்மா உதவி செய்யிருக்கு, எங்க அப்பா உதவி செய்யிருக்கு, இவனை ரெண்டு உதைச்சாதான் சரி, அப்ப என்ன செய்யும் பாருங்களா? அண்ணன் நம்பிகளுக்கு இந்த தீவிரவாதம் வந்து உதைக்கிற நிலை வரும், அப்பாவும் உதைக்கிற நிலை வரும், அப்பா தேடி சொத்தை பாதுகாக்க முடியாமல் போகும். தீவிரவாதம் எதுவரையில் வந்திருக்குது? அவன் அடித்தான் கொண்டான் எழுத்து கொண்டு போன உணர்வுகள், அதே உணர்ச்சியில் இங்க வீட்டுக்குள்ளும் சகோதரன் என்று பார்க்காதபடி கொலை செய்யும் உணர்வுகளே வருகின்றது. தன் மனைவி என்ற நிலையை பெறாதபடி அதே சமயத்தில் மனைவி கொலை செய்யும் தன்னை எதுக்குங்க அப்பாவிட்ட சண்டை போறீங்க, அவனாட்டி உன்னால்தான் வந்ததுன்னு சொல்லி மனைவியின் சார்ந்த பிரச்சனை மனைவி கொல்ல போறான். அப்ப அவருடைய அர்த்தம் என்ன? எது நாம் இயக்குகின்றது? நன்மதியை காக்க முடிகின்றதா? இதை போன்ற உணர்வு நாம் எடுத்து கூறுதல் வேண்டும். நாம் தவறு செய்யவில்லை, நுகர்ந்த உணர்வு நம்மை தவறு செய்வதான தூண்டுகின்றது. தவறு செய்யும் உணர்வு நம் உடலுக்குள் சென்றவனே அந்த தீய உணர்வின் அணுக்களாக மாறுகின்றது, உடலவையை நடிகை செய்கின்றது. ஆகவே உடலுக்கு பின் அந்த தீய உணர்வின் தன்மை கொண்ட முயற்சி எதை வளர்த்தமோ அந்த உடலாக மாற்றி அமைத்து விடுகின்றது. நாம் எத்தனையோ கோடி சரீரங்களை தப்பி வைக்கும் உணர்வு கொண்டு நாம் வந்து இந்த மனிதனாக உருவாக்கிய இந்த உயிரை நாம் மதிக்கணுமா இல்லையா? அவனை நாம் மதிக்கிறோமா? இந்த உடலின் நிச்சயக்கு வந்து அணிக்கிறோம், இருக்கட்டும் நாம் பார்க்கிறேன் என்று கொலைகாரனாக மாறுகின்றோம், ஒருத்தனை துன்புறுத்துவனாக மாற்றுகின்றோம். இதன் உடலைத்தான் நமக்குள் வளர்க்க முடிகின்றது. அவர் இந்த ஆறாவது அறிவு கார்த்திகேயா இந்த உயிரை போல உணர்வின் தன்மை அறியும் அறிவை பெற்றது நாம். அந்த அறிவு பெற்றதின் அறிவின் தன்மை கொண்டு இருள் என்ற நிலையை தெரிந்த நீக்கும் உபாயத்தில் அந்த நீக்கிய உணர்வு எடுத்து நம் உயிரை பழக்கும் போது உயிர் நாம் தீமை நிலையில் நெருக்கப்படும் போது ஓம் நமச்சிவாய் என்று நம் உடலாக மாற்றுகின்றது. ஆக எந்த தீய உணர்வு வந்து பார்வதி பஜே அந்த உணர்ச்சியின் தன்மை இயக்க செய்கின்றது அரகரா, அதன் உணரும்படி எண்ணம் சொல் என்ற இயக்கப்பட்டு பார்வதி பஜே அரகரா சம்பூ மகாதேவா, நான் சந்தித்து உணர்வின் தன்மை என் உயிர் அறிய செய்கின்றேன், அதே சமயத்தில் அந்த உணர்வை எனக்குள் உருவாக்கி விடுகின்றான் என்ற நிலையை தெளிவாக கூறுகின்றது சாஸ்திரங்கள். அந்த இயக்க எதிர்நிலை கடவுள் என்றோ ஈசன் என்றோ இதெல்லாம் காரணப்பேர் வைத்து அழைக்கச் சென்றது. உயிரின் இயக்கங்கள் எப்படி இயக்குகின்ற நிலை காரணப்பேர்தானே தவிர கடவுள்கள் இப்படி இல்லை. மனிதனால் உருவாக்கப்பட்டு அறியும் பருவத்தில் இந்த தெய்வம் நல்லதை செய்யும். அப்ப அந்த நல்லதை எண்ணி நாம் எண்ணி இங்க வர்றவங்க எல்லாம் நல்லா இருக்கணும், அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும், அவங்க ஒன்றுபட்டு வாழும் தந்தை வரணும், என் குடும்பத்தில் தந்தை வந்தா இந்த தெய்வீக பண்பு அவன் தர வேணும், அன்பாக அரவணைக்கும் அந்த சக்தி பெற வேண்டும் என்று எண்ண வேண்டும். இப்ப அவனும் நம்ம குடும்பத்தில் வந்தாலும் அந்த தெய்வீக பண்பு என் குடும்பத்தில் வர வேண்டும், அரவணைத்து வாழும் அந்த சக்தி பெற வேண்டும் என்று வீட்டுல சொல்ல மறந்தாலும் இங்க வந்து சொல்லி நமக்குள் அந்த பகமை மறக்கும் தன்மைக்குத்தான் இந்த ஆலயம் என்று வைத்தார். வேற நம்ம கோயில் நினைச்சுக்கிறோமா? அங்கே போய் நினைச்சுக்கிறேன், நான் இத்தனையும் பாதுகாத்தேன், பாதிப்பண்ணி எழுதிக்கிட்டு இருக்கேன், குடும்பத்துல இருந்து ரகலை பண்ணிட்டு இருக்கேன், தாய் என்ன செய்ய செல்வமா வளர்க்கும், வளர்த்த குறிப்பாடு என்ன செய்யும் அவன் இப்படி நாம நடைமுறை சாத்தியத்தில் இந்த உணர்வின் தன்மை இப்படியே பேசுறானே, இப்படியே பேசுறானே, இப்படியே பேசுறான் என்று உணர்வின் தன்மை ஆகும்போது அவன் சிந்தனைகள் குறையப்படுகிறது. இது அடிக்கடி இப்படி செய்யுங்க உணர்வு வரும்போது அவன் மேல் வெறுப்பு வருகின்றது, தாய் மேல் வெறுப்பு வருகின்றது. ஆக தாயும் சொல்லை தட்டாது, அது நடக்க வேண்டும் என்று சாஸ்திரம் உழுகின்றது. முதல்ல இந்த விநாயகர் தத்துவத்தில் அந்த குரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நாம் பெற வேண்டும். நாம் பார்க்கும் உடல் எல்லாம் படர வேண்டும், அவர் குடும்பம் எல்லாம் நலம் பெற வேண்டும். என் தாய்க்கு எனக்காக எத்தனை துயரங்கள் பட்டதோ அவர்களுக்கெல்லாம் அந்த மகிழ்ச்சி நான் சக்தி பெற வேண்டும். எனக்காக பட்ட துயரங்கள் தான் நீங்க வேண்டும். அந்த தாயின் மெய் உணர்வின் தன்மை பெற வேண்டும். மலரை போல மனம் பெற்று மகிழ்ந்து வாழும் சக்தி பெற வேண்டும். அந்த அருள் எனக்கு என்றும் கொடுக்க வேண்டிய இந்த வினையை தலைக்குள் சேர்த்து வினைக்கு நாயகனாக இயக்கச் செய்து இந்த நல்ல தீமை உணர்வை அடக்கி கணங்களுக்கு அதிபதியாக நல்ல உணர்வுகளை சேர்க்கும்படி செய்கின்ற அது யாராவது சற்று சிந்தித்தமா? யாரும் சிந்திக்கவில்லையே. ஆகவே இதன் வழி வரப்போகும்போது தாய் என்ன பாசத்தால் வளர்க்கின்றது. நான் சொன்னபடி கேட்கலையே, இப்படி செய்திருக்கின்றானே. ஆனா அந்த தாயும் தன் நம்பிக்கை தளர்ந்து ஆலய பண்புகளை அறியாதனால் அந்த தெய்வத்தை போய் இந்த மாதிரி இருக்கிறவன் தெய்வமே இப்படி செய்திருக்கானே, நீயே புத்தி புகட்டக்கூடாதா, கெட்ட வழிக்கு போகாம செய்யக்கூடாதுன்னு இந்த உடல்ல விளைந்து அவனை எண்ணினால என்ன பண்ணும்? அவன் உணர்வுதான் நம் உடலை விளரும். இந்த தாயின் உணர்வுதான் நம் உடல். இந்த உணர்வின் தன்மை எளிதில் பாயும், அவனை சிந்திக்க மாற்றளவு கிடைக்கும். இந்த உணர்வின் சிந்தனையில மூடனாக மாறும். அப்ப நாம் எப்ப மாற்றுறது? ஆகவே அதை மாற்றுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் விநாயகர் தத்துவத்தில் தாய்க்கு எனக்காகப்பட்ட துயரங்கள் இருந்து அந்த மகிழ்ச்சி நான் சக்தி பெற வேண்டும், மலரை போல மகிழ்ந்து வாழும் அந்த சக்தி பெறும் என்றும் அந்த நல்ல உணர்வு எனக்கு அந்த அருள் கொடுத்து கொண்டு இருக்கும் தாய் நன்றி என்று எண்ணி இயங்குகிறோமா? தாய்க்கு சோத்தம் போட்டுருவான், எல்லாத்தையும் போட்டுருவான். அப்புறம் என்ன செய்யணும்? ஒருத்த மேல இதாகும் போது அவன் அப்படி பண்ணிட்டு இருக்கிறான் அப்படிங்கிறன்னு பேசாம இருன்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது எந்திரி சொன்னோடனே நான் இங்க சொல்லிட்டு இருக்கேன், அவன் மேலதான் நீ இது பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு என்னடா செய்யறது, அவனும் பிள்ளைதான் நீயும் பிள்ளைதான். சரி அவன் தான் பிள்ளைனு உனக்கு கவனிக்க மாட்டேன், நீயே அவனை பார்க்க மாட்டேங்கிற, அவனை பத்தி பேசுற இங்க இருக்கிற நீ மறந்துட்டிய. இப்ப அவர் சொல்ல என்னால மருமகள் சொல்லும், பாரு நீங்க எத்தனை போடுறீங்க, இப்ப யார் மேல பெரியமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மருமகள் சொல்லுவோம். யாரு இப்படித்தான் குடும்ப வாழ்க்கையில் சிந்திக்கும் தன்னை இழந்து அதை நம்ம மாற்றும் தன்மை வந்து தீமைகள் உணர்வு எதிலேயப்படுகின்ற அதெல்லாம் வளர்கின்றது. இதை போன்ற நிலையில் நாம் என்னைக்கு மீழ்வது? ஆலயம் எதற்காக வைத்தான்? அறியாமையிலிருந்து விடுபட்டு அருஞ்ஞானத்தை தனக்குள் பிரித்து இருளை அகற்றும் பண்புகளை வளர்த்தான் ஞானிகள். இப்ப நாம் எதற்காக வைத்திருக்கோம்? நான் வீடு கட்ட போறேன், கடன் வாங்கணும், அதுக்காண்டி நீ கொடுக்கணும் கொஞ்சம் அபிஷேகத்தை செய்யணும். அது கொடுக்கலைன்னா எல்லாம் ஏங்க நீனே இப்போ நீ நம்பிதான் நான் வீடு கட்டினேன் நீ பாரு கொடுக்காமல் இப்படி இருக்குது அன்னைக்கு கொடுக்குறேன்னு ஏமாத்திட்டாங்க. நான் கொடுத்தவன் கட்டடம் கட்டும்போது கொடுத்தன் தர்றம் சொன்னா ஏமாத்திட்டானே. எதை தெய்வமாக்குறோம்? நமக்குள் இந்த ஆசையை தான் உணர்வை நாம் தெய்வமாக்குறதோ ஆசையின் உணர்வை தான் நமக்குள் வளர்க்க முடியுதே தவிர அன்பு அரவணைத்த நிறைவு கொண்டு சிங்கத்தி நிதானத்துடன் நாம சேமித்து அதுக்கப்புறம் வீடு கட்டுவாங்க. நாளை கெட்டதுன்னு ஆசை வந்துருது, கெட்டிடம் பகுதியில் நினைக்கிறோம். அப்ப நினைச்சு நான் அத்தனை பேருக்கு கொடுத்தேன், நான் கொடுக்கலையே, இத்தனை பேருக்கு நான் கொடுத்தேனே, சமயத்தில் உதவி செய்யலேன்னு இந்த வேதனைத்தானம் பரவாயில்ல குடும்ப வாழ்க்கை. அதுக்காண்டி ஆலயத்துல போய் என்னைக்கு இத்தனை முறையீடும் பண்றது, அத்தனையும் கொடுக்கணும், சமயத்துக்கு உதவ மாட்டேங்கிறானே. ஏன்னா சரணாகதி தத்துவம், உன் கசத்தெல்லாம் சொல்ல அவன் வாங்கி கொடுப்பான்னு நாம நினைப்போம். இப்படித்தான் நாம் செயல்படுகிறோம். ஆக இதெல்லாம் நாம் எப்போது மாற்றுவது? இதையெல்லாம் உங்களுக்கு ஒவ்வொரு குடும்பத்தில் எல்லோருடன் தொற்று பழகிறனால் அவர்களுக்கு தெளிவாக்குதல் வேண்டும். ஏனென்றால் தெரிந்த உணர்வின் தன்மை கொண்டு தவறு செய்யவில்லை. அந்த உணர்வின் தன்மையை வளர்க்கும் போது தெளிவாக்கி வழிகாட்டினால் அவர் பிரிந்து வாழ முடியும், தீமை புகாது தடுக்க முடியும், அவர் சொன்ன வேதனை உணர்வு உங்களுக்குள் வராதுன்னு தடுக்க முடியும். ஆனால் அவருக்கு நல்ல வழியும் காட்ட முடியும். ஆகவே மனிதன் ஆறாவது அறிவின் தன்மையை பண்படுத்தும் பயன்படுத்தும் நிலைகளை நாம் செயல்படுத்தும் நிலைகளை வர வேண்டும். ஆகவே இதுதான் ஆலயம். ஆக நம் உடல் ஒரு ஆலயம், தீமை என்ற உணர்வு புகாதபடி அருள் என்ற உணர்வு என்று மனதை தூய்மைப்படுத்த வேண்டும். ஆக அவருக்கு நம்ம மனதை தூய்மைப்படுத்தி அவருக்கு நீ மகிழ்ச்சியின் அருப்பெறுவாய், உனது மனமும் தெளிவாகும், தெளிவான நிலையை தெளிவான வாழ்க்கை அமைப்பாய் என்று இந்த உணர்வை தூக்கி ஊக்கத்தை ஊட்ட வேண்டும். அந்த வழியின் தன்மை விளக்கும் போது அந்த உணர்வின் தன்மை அந்த ஞானம் வரும்.